சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை February 18, 2024. தலைப்பு: ஆத்மா. கோல்டன் உரை. ஏசாயா. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை இரட்சிப்பார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தி நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து, 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும், அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருணியத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்திலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட்டே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். லூக்கா. பிறகு இயேசு ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மார்க்கு. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஈரிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஈரிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். யோவான். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். யோவான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் ஊதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னுடைய கூட்ட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா அல்லது ஆவி, கடவுள், மாறாத மற்றும் நித்தியம். மனிதன் கடவுளின் ஆன்மாவுடன் இணைந்து வாழ்கிறான் மற்றும் பிரதிபலிக்கிறான், ஏனென்றால் மனிதன் கடவுளின் உருவம். மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன, மேலும் மகிழ்ச்சியை மிக எளிதாக அடையலாம் மற்றும் ஆத்மாவில் தேடினால் நம் பாதுகாப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும். கேள்வி: ஆன்மாவின் அறிவியலின் கோரிக்கைகள் என்ன? பதில்: இந்த அறிவியலின் முதல் கோரிக்கை என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்பதே. இது நான் ஸ்பிரிட், ஆகையால் கட்டளையின் அர்த்தம் இதுதான். உன்னிடம் புத்திசாலித்தனம் இல்லை, உயிர் இல்லை, பொருள் இல்லை, உண்மை இல்லை, அன்பு இல்லை, ஆனால் ஆன்மீகம். இரண்டாவது, உன்னை போலவே உன் அண்டை வீட்டாரையும் நேசிக்க வேண்டும் என்பது போன்றது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம், ஒரே கடவுள் மற்றும் தந்தை, ஒரே வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை வெளிப்படும் போது மனிதகுலம் சரியான விகிதத்தில் மாறும். போர் நிறுத்தப்படும் மற்றும் மனிதனின் உண்மையான சகோதரத்துவம் நிறுவப்படும். வேறு தெய்வங்கள் இல்லாது தன்னை வழிநடத்தும் ஒரே ஒரு முழுமையான மனதை தவிர வேறு எவரிடமும் திரும்பாமல் மனிதன் கடவுளின் சாயல், தூய்மையான மற்றும் நித்தியமான கிறிஸ்துவிலும் இருந்த அந்த மனதை கொண்டவன். மனிதனின் உயர்ந்த இயல்பு கீழ்நிலையால் ஆளப்படுவதில்லை. அது இருந்தால் ஞானத்தின் வரிசை தலைகீழாக மாறும். வாழ்க்கையை பற்றிய நமது தவறான பார்வைகள் நித்திய நல்லிணக்கத்தை மறைத்து நாம் புகார் செய்யும் தீமைகளை உருவாக்குகின்றன. மனிதர்கள் பௌதிக விதிகளை நம்புவதாலும் மனதின் அறிவியலை நிராகரிப்பதாலும் இது பௌதிகத்தை முதலாவதாகவும் ஆன்மாவின் உயர்ந்த சட்டத்தை கடைசியாகவும் ஆக்குவதில்லை. நீங்கள் அறிவியலை புரிந்து கொண்டால் கட்டுப்படுத்தும் மனதை விட நுரையீரல் நோயை தடுப்பதற்கு ஃப்ளானல் சிறந்தது என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். தெய்வீக மனம் ஒரு புள்ளில் இருந்து நட்சத்திரம் வரை அனைத்து அடையாளங்களையும் தனித்தனியாகவும் நித்தியமாகவும் பராமரிக்கிறது. கேள்விகள்: கடவுளின் அடையாளங்கள் என்ன? ஆன்மா என்றால் என்ன? உருவான பொருளில் உயிர் அல்லது ஆன்மா இருக்கிறதா? எதுவும் உண்மையானது மற்றும் நித்தியமானது, எதுவும் ஆவி அல்ல, ஆனால் கடவுள் மற்றும் அவரது யோசனை. தீமைக்கு உண்மை இல்லை. இது ஒரு நபர், இடம் அல்லது பொருள் அல்ல, ஆனால் வெறுமனே ஒரு நம்பிக்கை, பொருள் உணர்வின் மாயை. கிறிஸ்துவர் அறிவியல் அனைத்து காரணங்களையும் விளைவுகளையும் மனரீதியாக விளக்குகிறது. உடல் அல்ல, இது ஆன்மா மற்றும் உடலில் இருந்து மர்மத்தின் முக்காடு நீக்குகிறது. இது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அறிவியல் ரீதியான தொடர்பை காட்டுகிறது. இருத்தலின் ஒன்றோடொன்று இணைந்த தெளிவின்மைகளை துண்டித்து சிறைப்பட்ட சிந்தனையை விடுவிக்கிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் உட்பட பிரபஞ்சம் ஆன்மீகமானது, இணக்கமானது மற்றும் நித்தியமானது. விஷயம் என்று அழைக்கப்படுவது, ஆனால் ஆசிரியர் மரண மனத்தால் குறிப்பிடப்பட்டவற்றின் அகநிலை நிலை என்று அறிவியல் காட்டுகிறது. கிறிஸ்துவ விஞ்ஞானம் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை மாற்றியமைத்து உடலை மனதிற்கு துணையாக்குகிறது. எனவே மனிதனிடம்தான் அமைதியான மனதின் தாழ்மையான வேலைக்காரன். வரையறுக்கப்பட்ட அறிவிற்கு வேறு விதமாக தோன்றினாலும் ஆனால் ஆன்மா உடலிலோ அல்லது பொருளிலோ உள்ளதையும் புத்திசாலித்தனமில்லாதவற்றில் மனிதன் சேர்க்கப்பட்டுள்ளதையும் ஒப்புக்கொள்ளும் போது இதை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டோம். மனமானது கல்வி செயல்முறைகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அது அனைத்து அழகு மற்றும் கவிதை மற்றும் அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. புலன்கள் அமைதியாக இருக்கும் போது ஆவி கடவுள் கேட்கப்படுகிறது. நாம் அனைவரும் நம்மை விட அதிக திறன் கொண்டவர்கள். ஆன்மாவின் செல்வாக்கு அல்லது செயல் ஒரு சுதந்திரத்தை அளிக்கிறது. இது மேம்பாட்டின் நிகழ்வுகள் மற்றும் கற்பிக்கப்படாத உதடுகளின் ஆர்வத்தை விளக்குகிறது. மனித சிந்தனை உணர்வு வலி மற்றும் வலியற்ற தன்மை, துக்கம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றின் ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது பயத்திலிருந்து நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையிலிருந்து புரிதலுக்கு புலப்படும் வெளிப்பாடு கடைசியாக மனிதனால் ஆன்மாவால் ஆளப்படும் பொருள் உணர்வால் அல்ல, கடவுளின் அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் மனிதன் சுயமாக ஆளப்படுகிறான். தெய்வீக ஆவிக்கு அடிபணியும் போது மனிதனை பாவம் அல்லது மரணம் கட்டுப்படுத்த முடியாது. இதனால் ஆரோக்கிய சட்டங்கள் பற்றிய நமது பொருள் கோட்பாடுகள் மதிப்பற்றவை என்பதை நிரூபிக்கிறது. ஆன்மா பாவம் செய்தால் அது மரணமாக இருக்க வேண்டும். பாவம் சுய அழிவின் கூறுகளை கொண்டுள்ளது. அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது. பாவம் ஆதரிக்கப்பட்டால் கடவுள் அதை ஆதரிக்க வேண்டும். இது சாத்தியமற்றது, ஏனெனில் சத்தியம் பிழையை ஆதரிக்க முடியாது. ஆன்மா என்பது மனிதனின் தெய்வீக கோட்பாடு மற்றும் ஒருபோதும் பாவம் செய்யாது. எனவே ஆன்மாவின் அழியாத தன்மை. அறிவியலில் நாம் பௌதிக உணர்வு என்று கற்றுக்கொள்கிறோம். ஆத்மா அல்ல, பாவம் செய்கிறோம். மேலும் அது பாவ உணர்வுதான் தொலைந்து போனதே தவிர பாவ ஆன்மா அல்ல என்று கண்டறியப்படும். வாழ்க்கையும் புத்திசாலித்தனமும் முற்றிலும் ஆன்மீகம் பொருளிலும் அல்லது பொருளிலும் இல்லை என்று ஒரு கணம் உணர்ந்து கொள்ளுங்கள். நோயின் மீதான நம்பிக்கையால் அவதிப்பட்டால் நீங்கள் திடீரென்று நன்றாக இருப்பீர்கள். ஆன்மீக வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றால் உடலை கட்டுப்படுத்தும் போது துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். எனவே இயேசு அளிக்கும் வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை, என்னை விசுவாசிக்கிறவனும் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன், ஏனென்றால் ஈகோ உடலில் இல்லாமல் தற்போது இருக்கிறது. உண்மை மற்றும் அன்புடன் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. அதில் ஆன்மா நமது எஜமானர் மற்றும் பொருள் உணர்வு மற்றும் மனிதனுக்கு இடமில்லை. பௌதிக வாழ்க்கையின் நம்பிக்கை மற்றும் கனவில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது தெய்வீக வாழ்க்கை. ஆன்மீக புரிதல் மற்றும் முழு பூமியின் மீது மனிதனின் ஆதிக்கத்தின் உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புரிதல் பிழையை வெளியேற்றுகிறது மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. மேலும் நீங்கள் அதிகாரம் உள்ளவராக பேசலாம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.